மனிதனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 28,
குரல் 139. ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். உரை: வழுக்கியும் தீய வாயால் சொலல், மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் சொல்லும் தொழில்கள். ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லா, ஒழுக்கமுடையவர்க்கு முடியா. உரை குறிப்பு:
ஒழுக்கத்தினுடைய சிறப்பை வார்த்தையிலேயும் செயலிலேயும் வைத்து சொல்லப் போகிறார். ஒழுக்கமுடையவனை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அவன் வாயிலே இருந்து ஒழுக்கமற்ற சொற்கள் தவறியும் வராது என்கிறான். சில பேருக்கு நல்ல சொற்கள் தவறியும் வராது. ஒழுக்கமுடையவனுக்கு அடையாளம் என்னவென்றால், வழுக்கியும் வாயால் சொல்லல். அவன் நினைக்காமல் எங்காவது ஒரு சொல் தப்பி தவறி வந்து விழுந்து விடுகிறது அல்லவா? பேசுகிற பொழுது சில நேரத்திலே நம்மை அறியாமல் ஒரு சொல் வந்து விழுந்து விடுகிறது. ஒழுக்கமுடையவர்களுக்கு அது ஒரு காலமும் பொருந்தாது. ரொம்ப கவனம். ஏன் அது? அதுக்கு பரிமளர் விளக்கம் சொல்ல போறார். இது மேலோட்டமான கருத்து. ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்ல. நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் வீட்டு பண்பாக்குங்கள். வீட்டு பண்பாக்கி விட வேணும். கெட்ட சொற்களை பயில்வதில்லை. நல்ல சொற்கள் எப்படி மந்திரங்களோ, கெட்ட சொற்கள் எப்படி தீயவர்களாலே, மந்திரவாதிகள் போன்றவர்களாலே கடைபிடிக்கப்படுகிற மந்திரங்கள், அது எப்படி அந்த மந்திரங்கள் நன்மை செய்யுமோ அதுபோல இந்த தீய சொற்கள் தீமை செய்துவிடும். வீட்டிலே அதை பேசவே கூடாது. காலையில பிள்ளைகள் எழும்புற பொழுது, சனியனே எவ்வளவு நேரம் தூங்குறேன், அந்த சொல்லே வேண்டாம், அந்த சொல்லே வேண்டாம். ஏன் தீய சொல்லை பயில வேண்டும்? முடிந்த அளவு இன்சொல் பயில வேண்டும். அதான் இன்சொல் என்ற ஒரு அதிகாரம் முன்னே வைத்து விட்டு, இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இன்னொரு குரல் சொன்னா, இனியவை இனியது இருக்கிற பொழுது இவன் ஏன் இதை பேசுகிறான், கிட்டதை ஏன் பேசுகிறான் என்று திருவள்ளுவர் நம்மளும் கேள்வி கேட்கிறார். அப்போ இனிய தீய சொற்களை பயிலுவதில்லை என்பது விரதங்களிலே ஒன்று. என்ன விரதங்களிலே ஒன்று? வருந்தியும் காக்க வேண்டிய விரதங்களிலே ஒன்று. நீங்கள் பெற்றோர்கள் இதை செய்தால் பிள்ளைகள் இதை பேணுவார்கள். அந்த சொல்லை அவர்களுக்கு, அந்த சொல்லே இப்போ கிட்ட சொல்லி உலகம் பூராவும் வந்து விட்டது. நம்ம டிவியும் சினிமாவும் பார்த்தா போதும், அப்பாவோட அம்மா அப்படித்தான் பேசுறாரு, போட அவாடா இப்படி பேசுவது என்பது எவ்வளவு ஒரு ஆபத்தான உலகை கலி முற்றுகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. இப்படி இப்படி நாங்கள் பயிற்றுவிக்கிறோம் பிள்ளைகளுக்கு. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். நான் அதான் சொல்வது, தீய சொற்கள் தவறியும் வரக்கூடாது. தவறி வந்தாலும் உங்களுக்கு ஒழுக்கம் இல்லை என்றுதான் அர்த்தம். ரொம்ப கவனமா பாருங்க, ராமாயணத்திலே ராமனுக்கு முடிசூட்டுவதில்லை என்று முடிவு செய்து விட்டார்கள். யாரு? கைகை வரங்கேட்டு முடிவு செய்து விட்டான். இந்த கேட்டு லட்சுமணன் கொதிக்கிறான், கோவப்படுகிறான். நேற்று தானே, கொஞ்ச நேரத்துக்கு முதல் தானே சொன்னார்கள் ராணனுக்கு தான் மாட்சி என்று. இன்றைக்கு எப்படி ஆட்சி இல்லை? எல்லாம் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பேசினான். அது அவனுடைய உணர்ச்சி வயப்பாடு. அவன் பேசி பழக்கப்பட்டவனில் பேசினான். சிங்கத்துக்கிடும் உணவை நாய்க்கிடுவார்களோ என்றான். என்ன அர்த்தம்? பரதனை நாய் என்றான். இதெல்லாம் சொல்லி முடியும். அதையும் சகிச்சான் ராமன். கடைசியா சொன்னான், ராமன் சொன்னான், இதுக்கெல்லாம் ஏனப்பா கோவிக்கிறாய், இது விதியின் கொடுமை, இது விதியின் கொடுமை. நதியின் பிழை என்று நரம்புலனின்மை, நம்மை பயந்தான் பதியின் பிழை என்று பாலன் பிழை என்று நம்மை பயந்தால் விதியின் பிழை மைந்தா இதற்கென்கோள் வெகுண்டதென்றான். சொன்னோடனே லட்சுமணன் உடனே ஒரு பதில் சொன்னான். இதுதான் இந்த துடுக்குத்தனம் என்பது. அவன் என்ன உடனே சொன்னான், என்ன விதியார வந்தபடியா, விதிக்கு நான் விதி செய்து காட்டுகிறேன் என்றான். அதுவரைக்கும் கோபம் பெறாத ராமனுக்கு கோபம் வந்தது. நான் என்று சொன்ன பொழுது கூட அவன் கோபப்படவில்லை, இதுக்கு கோபித்தான். நீ என்ன பேசுகிறாய்? அவன் கேட்ட கேள்வி இதுதான், நீ எங்க படித்தாய்? வசிட்டரிடம் அல்லவா படித்தாய்? அப்ப உனக்கு விதி என்றால் என்ன என்று விளங்கவில்லையே. தான் முந்திரும் என்று சொல்லி தந்திருக்கிறார் அல்லவா வசிட்டர். விதியை வெல்லுகிறேன் என்று சொன்னா ஒரு மடையன் தானே இந்த பேச்சு பேசுவான். ராமன் சொன்னான், நாதந்த மறைதந்த நாதந்தன கூறுதியோ மறைதந்தன நாவால் என்றான். டே, வேதம் படித்தவன்டா நீ, வசிட்டரிடம் வேதம் படித்தவன், சத்திரியர்களுக்கும் அந்த படிக்கிற உரிமை உண்டு. அப்படி வேதம் படித்த நாக்காலே வாய்க்கு வந்ததை பேசுகிறாயா என்றான். என்னடா அப்படி ராமனால அது பொறுக்க முடியல, நீ உண்மையா விதியினுடைய தன்மை விளங்கி இருந்தால் விதியை வெல்வேன் என்ற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாய். சொல்லுகிறாய், உனக்கு அந்த படிப்பு சரியா போயில, உனக்கு இல்லடா அது நெட்டம், உன்னுக்கு உலகம் கணிக்காது, வசிட்ட கணிக்கும், இப்படிதானே இந்த பிள்ளையில படிப்பிச்சு விட்டாரு கணிக்கும். ஆகவே தவறி கூட இப்படி கெட்ட வார்த்தைகளே சொல்லாதே. கெட்ட வார்த்தை என்பது நீங்கள் நீங்கள் என்ன மனதில் நினைப்பீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. அதுவல்ல, சத்தியத்துக்கு புறம்பான வார்த்தை எல்லாமே கெட்ட வார்த்தை தான். சத்தியத்துக்கு புறம்பான வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தை தான். அதை நீ சொல்ல முடியும் என்றால் உன் நெஞ்சிலே சத்தியம் இல்லை என்று அர்த்தம். ஏனென்றால் நமக்கு உள்ளே இருக்கிறதுக்கு வெளியிலே வருவதுதான் அடையாளம், அகத்துக்கு புறந்தான் அடையாளம், மனதிலே உள்ளதுக்கு வார்த்தை தான் அடையாளம். வார்த்தையிலே கெட்டது வந்தால் உன் மனதிலே கெட்டது இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே நல்லவனுக்கு ஒழுக்கம் உள்ளவனுக்கு எது அடையாளம் என்று கேட்டால், வழிக்கு கூட வாயிலே வரக்கூடாது, வழிக்கு கூட வாயிலே வரக்கூடாது. உனக்கு அது தசரதனை பற்றி சொல்லுகிற பொழுது கம்பன் சொன்னான், பொய்மொழி கேளாவேந்தன் என்றான். அவன் கெட்ட பொய்யல அவன் கேள்விப்பட்டதே இல்லையா, இது ஒரு ஆச்சரியம், அவனை அவ்வளவுக்கு உயர்த்துகிறான். ஆகவே தீய சொற்களை தவறியும் பயன்படுத்தாதே என்கிறார் திருவள்ளுவர். ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொலல், அதுக்கு எழுதுவார் பரிமாற உரை.
உரை குறிப்பு: தீய சொற்கள் ஆவன பிறர்க்கு தீங்கு பயக்கும் பொய் முதலியனவும் வருணத்திற்கு உரிய அல்லனவும் ஆம்.
பாருங்க, உங்களை மாதிரி யாராவது ஒருத்தன் இருப்பான்னு தெரிஞ்சிருக்குது பரிமாளருக்கு. தீய சொற்களை பயிலாதே பயிலாதுன்னா அது என்ன சார் தீய சொற்கள் என்று கேட்பான். ரெண்டு சொல்லுகிறார், அதாவது அது என்ன பொய் முதலியனவும், முதலியன என்று போட்டாலே அது போன்ற என்று அர்த்தம். ஒன்று அது
பிறர்க்கு
தீங்கை பயப்பதான பொய் முதலியனவும். பரிமாளருடைய கெட்டித்தனம் பாருங்க, கவனமா உரை எழுதுகிறார். இதுல தான் நான் ரசிக்கிறது. ஏன் இந்த பிறருக்கு தீங்கு பயப்பதான பொய் முதலியனும், பொய் முதலியனும் ஒன்று போடக்கூடாதா? திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதுகிறார், பொய்மையும் வாய்மை இடத்த என்று எழுதுகிறார். அப்போ பொய் என்று இங்கே எழுதினார். திருவள்ளுவரை பிளவணினதா போகும்? 1300 சொச்ச குறளையும் ஞாபகம் வச்சுதான் ஒரு குறளுக்கு உரை எழுதுகிறார். இந்த ஒரு குறளுக்கு உரை எழுதி போட்டு சில பேர் பரிமாளர் இல்ல பட சொல்றான். அந்த முட்டால என்ன பண்றது? இங்க பாருங்க, இந்த உரை எழுதினதுக்கு காரணம் பின்னால சொல்லி இருக்கிறார், பொய்மையும் வாய்மை இடத்த இருக்கிறார். அப்ப என்ன, எல்லா பொய்யும் அல்ல, பிறர்க்கு தீங்கு பயப்பதான பொய் முதலி எனவும். அடுத்தது சொல்லுகிறார், கிட்ட இந்த தீய தீய வர்ணத்துக்கு உரியா இல்லாத சொற்கள் சொல்லாதே என்றார். இப்போ ஒரு பிராமணன் வாயிலே கொலை என்ற சொல்லே வரக்கூடாது, அவனுக்கு அதுல பயிற்சியே இருக்கப்படாது. ஏன்னா அரசனுக்கு அது அனுமதி, அரசன் கொலை செய்யாமல் இருக்க முடியாது. கொலையை கொடுந்த கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கழகி கட்டுதனோடு நேர், அவன் வர்ணத்துக்கு அது பேசலாம். அது மாதிரி ஒவ்வொரு வர்ணத்துக்கும் சில சொற்களுக்கு அனுமதி உண்டு, சில சொற்களுக்கு அனுமதி இல்லை. ஆகவே அந்தந்த வர்ணத்துக்கு ஒவ்வாத சொற்களை நீ பேசக்கூடாது. இது ரெண்டும் தான் இந்த வழுக்கியும் வாயால் சொல்லக்கூடாத சொற்கள் என்கிறார்.
தீய சொற்களாவன பிறர்க்கு தீங்கு பயக்கும் பொய் முதலி எனவும் வருணத்திற்கு உரிய அல்லனவும் ஆம். அவற்றது பன்மையால் சொல்லுதல் தொழில் பலவாயின.
சொல்லுதல் தொழில் பலவாயின, எவற்றினது தன்மையால், அதாவது வழுக்கியும் வாயால் சொல்லல் என்று போட்டுவிட்டார் அல்லவா, அப்போ இங்க என்ன சொல்லி இருக்க வேண்டும்? வழுக்கியும் வாயால் ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே என்றார். பன்மையில சொல்லிட்டார், ஒல்லாது என்று சொல்லவில்லை, ஒல்லா என்று சொல்லிவிட்டார். முடிக்கிற பொழுது என்ன முடிக்கிறார்? சொலல் என்று ஒருமையிலே முடிக்கிறார். அப்போ ஒரு ஒரு ஒருவன் சொல்லக்கூடாத சொற்கள் ஒன்றா, அது எத்தனையோ சொற்களாக இருக்கும். அப்போ அந்த எல்லா சொற்களையும் இவர் சொல்ல வேண்டும். ஆகவே சொற்கள் ஏன் அந்த பன்மை போட்டார் என்றால், சொல்லக்கூடாத சொற்கள் பல. அப்ப ஒருமை போட்டு முடிச்சுட்டாரே சார், எப்படி ஒருமை போட்டார்? அது சாதி ஒருமை என்று வைத்துக்கொள். இலக்கணம் எவ்வளவு உதவுது பாருங்க. சாதி ஒருமை என்ன தெரியுமா? மாடு புல்லு தின்னும், ஒரு மாடா புல்லு தின்னும், மாட்டு இனமே புல்லு தின்னும், அதை ஒருமையில வச்சு சொல்லி இருக்கிறார், அப்படி நீ எடுக்க வேண்டும் என்று இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லுகிறார். படிங்க.
அவற்றது பன்மையால் சொல்லுதல் தொழில் பலவாயின. சொல் சாதி ஒருமை, சொலல் என அமைந்திருக்க வாயால் என வேண்டாது கூறினார்.
பிடிச்சார் திருவள்ளுவர் பரிமாளர்கள், திருவள்ளுவர் பிழை செய்துவிட்டார். என்ன பிழை? சொல்லுதல் என்று ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் சொலல் போதுமல்லவா? சொல்லுவது மூக்கால சொல்றது இருக்கா, கண்ணால சொல்றது, வாயால தானே சொல்வது. ஏன் திருவள்ளுவர் சொற்களை மிச்சம் பிடிக்கிறவே ஒரு சொல்ல வாயால் சொல்லல் என்று போட்டார். நான் நேற்று மத்தியானம் வாயால் சாப்பிட்டேன், சொல்ல தேவையில்லை, மத்தியானம் சாப்பிட்டேன். இந்த சொல்ல தேவையில்லாத ஒரு சொல் போட்டிருக்கிறாரே திருவள்ளுவர் ஏன் போட்டார் என்றால், அவர் சும்மா போடுறாள் இல்லையே, அவர் போட்டதுக்கு காரணம் வாய் என்று சொல்ல தேவையில்லாமல் ஏன் போட்டார் என்றால், ஒழுக்கமுடைய வாய் தீய சொல்லை பயிலாது என்றைக்கும் பயிலாது என்பதை சுட்டுவதற்காக, அந்த வாயின் சிறப்பு சொல்வதற்காக வாய் என்ற சொல்லை போட்டாராம்.
நல்ல சொற்கள் பயின்றது என தாம் வேண்டியதன் சிறப்பு முடித்தற்கு, இதனை வடநூலார் தாற்பரியம் என்ப.
அப்படி சொல்வதற்கு வடமொழியிலே இலக்கணத்திலே தாற்பரியம் என்று பெயர். அதாவது தேவையில்லாமல் ஒரு சொல்லை சொல்லுகிறார், அந்த சொல் தேவையில்லாமல் தான் இருக்கிறது, ஆனால் அந்த சொல்லை வைக்கிறதன் மூலம் ஒரு செய்தி சொல்லுகிறார். இந்த சொல் தீயது பயிலாது என்று சொன்னதன் மூலம் இது நல்லது பயில்கிற வாய் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார்.
மறுவாசிப்பு குரல் 139. ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். உரை: வழுக்கியும் தீய வாயால் சொலல், மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் சொல்லும் தொழில்கள். ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லா, ஒழுக்கம் உடையவர்க்கு முடியா. உரை குறிப்பு: தீய சொற்களாவன பிறர்க்கு தீங்கு பயக்கும் பொய் முதலியனவும் வருணத்திற்கு உரிய அல்லனவும் ஆம். அவற்றது பன்மையால் சொல்லுதல் தொழில் பலவாயின. சொல் சாதியொருமை. சொலல் எனவே அமைந்திருக்க வாயால் என வேண்டாது கூறினார். நல்ல சொற்கள் பயின்றது என தாம் வேண்டியதன் சிறப்பு முடித்தற்கு, இதனை வடநூலார் தாற்பரியம் என்ப. குரல் 140. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உரை: உலகத்தோடு
ஒரு முக்கியமான குரல், நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் வாசிங்க, நான் சொல்றேன்.
உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார், உலகத்தோடு பொருத்த ஒழுகுதலை கல்லாதார், பலகற்றும் அறிவிலாதார், பல நூல்களையும் கற்றாராயினும் அறிவிலாதார். உரை குறிப்பு: உலகத்தோடு,
அது உரை குறிப்பு சொல்றதுக்கு முதல் ஒன்று சொல்லுகிறேன். தமிழர்களுடைய பண்பாட்டிலே இந்த ஆகுபெயர் என்று ஒன்று இருக்கிறது. ஆகுபெயர் என்றால் ஒன்றினுடைய பெயர் இன்னொன்றுக்கு ஆகுவது. இப்போ உலகம் என்ற சொல்லை உடனே நாங்கள் உலகம் என்றால் இந்த பூமி அல்லது இந்த பிரபஞ்சம் அப்படி எடுப்போம். நம்முடைய சங்கப்புலவர்கள் சொன்னார்கள், உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்றார்கள். உலகம் என்று சொன்னால் அது உயர்ந்தவர்களைத்தான் குறிக்கும். உலகத்தோடு ஒத்து நட என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லாரோடையும் ஒத்து நட என்று அர்த்தம் இல்லை, உயர்ந்தவனோடு ஒத்து நட. இது ரொம்ப நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் பல பேர் இதுல ஒரு குழப்பத்திலே இருக்கிறார்கள். உலகத்தோடு ஒத்து நடப்பது என்றால் எல்லாரோடையும் ஒத்து நடப்பது. அதுக்கு சில பேர் விளக்கம் வேற சொல்லுகிறார்கள், என்ன மீன் தின்றவனுடைய ஊருக்கு போனா நடுமுறை நமக்கு என்று சொல்ல வருமா, இப்படி ஒரு வளமொழி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நீ எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து விடு, அது அல்ல திருவள்ளுவர் சொன்னது. உலகத்தினுடைய உயர்ந்தவர்கள் கடைபிடிப்பதை நீ அப்படி, நான் சொன்னது போல எல்லாரோடையும் ஒத்துப்போன்றால் ஒழுக்கம் என்னென்று நிற்கும். கெட்டவன் பரவலாக இருப்பான், அவன் அவனோட தான் ஒத்துப்போக வேண்டி இருக்கும். அப்படி ஒத்துப்போனால் ஒழுக்கம் எப்படி நிற்கும் உலகத்திலே? ஒழுக்கம் நிற்காது. அப்ப உலகத்தோடு ஒத்து நடப்பது என்பது என்னவென்றால் உயர்ந்தவர்களோடு ஒத்து நடப்பது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகலாதான் அவர்
உலகத்தோடு
ஒட்ட ஒழுகல் என்பது உயர்ந்தவர்களோடு அவர்களை பார்த்து ஒழுகுதல். இந்த ஒழுக்கம் என்பதற்கே நான் உங்களுக்கு முந்தைய விளக்கம் சொல்லி இருக்கிறேன், மேலிருந்து கீழ் வருவது. வீடு ஒழுகுகிறது என்றால் மழைநீர் மேலே இருந்து கீழே வரும், அதுதான் ஒழுக்கம். உயர்ந்தவர்களிடம் இருந்து வருகிறதற்கு பெயர் தான் ஒழுக்கம். தாழ்ந்தவர்களிடம் எல்லாம் கடைபிடித்து விட்டு நான் இன்னாரை போல இந்த நடிகரை போல நான் சுருட்டு குடிக்கிறேன், அது ஒழுக்கமா? அது ஒழுக்கம் இல்லை. தாழ்ந்தவர்களிடம் இருந்து ஒன்றை பெறக்கூடாது. உயர்ந்தவர் நான் காந்தியை போல சத்தியம் பேசுகிறேன் என்றால் அது ஒழுக்கம். காமராஜர் போல நான் பொருளுக்கு ஆசைப்படவில்லை என்றால் ஒழுக்கம். அவ்வளவுத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். ஆகவே ஒழுக்கம் என்பது உயர்ந்தவர்களிடம் இருந்து பெறப்பட வேண்டும், அதுதான் ஒழுக்கம். அப்ப உயர்ந்தவர்களிடம் இருந்து பெற வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்றால் உயர்ந்தவர்களோடு ஒட்ட ஒழுகுதல். ஒரு கேள்வி வரும், ஏன் நானாக ஒழுக்கத்தை கடைபிடித்தால் என்ன? நூல்கள் எல்லாம் பல சொல்லி இருக்கு, திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், அவை சொல்லி இருக்கிறார், ஏன் உயர்ந்தவர்களை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வரும். அதில் முக்கியமான இடம் இதெல்லாம் படிக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். அதை மேலோட்டமாக சொல்கிறார். ஆழமான கருத்து அதுதான். என்னவென்றால், ஏன் உயர்ந்தவர்களை பின்பற்றி ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும் என்றால், சில ஒழுக்கங்கள் சில காலத்துக்கு பொருந்தி சில காலத்துக்கு பொருந்தாமல் விடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? சில எல்லா ஒழுக்கமும் எல்லா காலத்துக்கும் பொருந்துவன அல்ல. அறங்கள் ஆனாலும் அதுதான் ஒரு பிரச்சனை. எல்லா அறங்களும் எல்லா காலத்துக்கும் பொருந்து, சில காலத்துக்கு பொருந்தி சில காலத்துக்கு சில அறங்கள் பொருந்தாமல் போய்விடும். அப்போ இந்த அறங்கள் அப்ப உடனே இதை கடைபிடிப்பதா இல்லையா என்ற பிரச்சனை வந்தால், எனக்கு அதுக்கான அறிவில்லை. இந்த ஒழுக்கம் இந்த காலத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா, நான் கடைபிடிக்கலாமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிற அறிவு எனக்கு இல்லை. ஆகவே உயர்ந்தவனை நீ பின்பற்றி கொண்டிருந்தால் உயர்ந்தவனுக்கு தெரியும் எந்த ஒழுக்கம் காலத்துக்கு ஒவ்வுகிற ஒழுக்கம், எந்த ஒழுக்கம் காலத்துக்கு ஒவ்வாத ஒழுக்கம் என்று. அவன் சிலவற்றை நீக்கி நடப்பான், சிலவற்றை புதிதாக கடைபிடிப்பான். அவனை கடைபிடித்தாயானால் நீயும் அந்த உயர்ந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்க முடியும், சிலவற்றை விட முடியும். உனக்கு அதிகாரம் இல்லை. நீயாக நினைந்து ஒரு அறத்தை விடுவதற்கோ ஒரு அறத்தை சேர்த்துக் கொள்வதற்கோ உனக்கு அதிகாரம் இல்லை. உயர்ந்தவர்களுக்குத்தான் அந்த அதிகாரம் உண்டு. அதனாலேதான் உயர்ந்தவர்களை பின்பற்றி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிறார்கள். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அறங்களிலே மாற்றம் நிகழும். சில சூழ்நிலைக்கேற்ப அறங்களை மாற்ற வேண்டி வரும். ஆனால் அது நீயாக மாற்ற முடியாது. உயர்ந்தவர்கள் அறத்தினுடைய தன்மை நுண்மை தெரிந்தவர்கள் மாற்றுவார்கள். அப்ப அவர்களை பிடித்து நீ வாழ்வாயானால், அவர்களை கடைபிடித்து வாழ்வாயானால் எந்த அறத்தை கடைபிடிக்கலாம் என்று நீ தெரிந்து கொள்ளலாம். அதனாலேதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்கிறார். அப்படி உலகத்தோடு ஒட்ட உயர்ந்தவர்களோடு பொருந்தி உனக்கு வாழ தெரியவில்லையா, உனக்கு ஒழுக்கம் இல்லை என்று அர்த்தம். ஒழுக்கம் இல்லாத பட்சத்திலே நீ எவ்வளவு படித்தாலும் நீ படியாதவன் தான், பலகற்றும் கல்லாதவர் என்கிறார். நீ பெரிய எம்ஏ முடித்திருக்கலாம், பிஹெச்டி முடித்திருக்கலாம், ஒழுக்கம் இல்லையா, உலகம் உன்னை கணிக்காது. 100 வீத உண்மை பாருங்கள். படி உலகம் உன்னை கணிக்காது. கல்வி அறிவு எவ்வளவுதான் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உலகத்திலே அந்தஸ்து இல்லை, மதிப்பு இல்லை. ஆகவே நீ ரொம்ப கவனமாக உயர்ந்தவர்களை பின்பற்றி ஒழுங்கு என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். இப்ப படியுங்க.
உரை குறிப்பு: உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலாவது. உயர்ந்தோர் பலரும் ஒழுகிய ஆற்றான் ஒழுகுதல்.
ஒழுகிய ஆற்றான் என்றால் 6 வழி. ஒழுகிய ஆற்றான் ஒழுகுதல் என்றால் ஒழுகிய வழியிலே ஒழுகுதல்.
அறநூல் சொல்லியவற்றுள் இக்காலத்திற்கு இயலாதன ஒளிந்து சொல்லாதன.
ஒரு புது அறத்தை கடைபிடித்து காட்டுகிறாய் என்றால், இது எப்படி நீ இதை அறம் என்று கொண்டாய் என்றால், உடனே உனக்கு சொல்ல தெரியவனும். காந்தி இதை செய்திருக்கிறார், விவேகானந்தர் இதை செய்திருக்கிறார், ஆகவே நான் செய்கிறேன் என்று சொன்னால் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கும். என்னுடைய புத்தியாலே நான் யோசித்தேன் என்று சொன்னா ஒரு முறையும் அங்கீகரிக்க மாட்டான். அப்ப உயர்ந்தவர்களை பின்பற்றி நீ செய்யலாம்.
அறநூல் சொல்லியவற்றுள் இக்காலத்திற்கு இயலாதன ஒழிந்து சொல்லாதனவற்றுள் ஏற்பன கொண்டு வருதலான் அவையும் அடங்க உலகத்தோடு ஒட்ட.
கவனியுங்க, திருப்பி வாசிங்க.
உயர்ந்தோர் பலரும் ஒழுகிய ஆற்றான் ஒழுகுதல். அறநூல் சொல்லியவற்றுள் இக்காலத்திற்கு இயலாதன ஒழிந்து.
பாருங்க, அறநூல் சொல்லியவற்றுள் இந்த காலத்துக்கு பொருந்தாதவர்களை நீ பொருந்தாதவைகளை நீக்கி
சொல்லாதனவற்றுள் ஏற்பன கொண்டு வருதலாம்.
அறநூல்கள் சொல்ல இல்லை, ஆனா ஏற்பன கொண்டு வருவார்கள். அது அதுக்கு உயர்ந்தோருக்கு சான்றோருக்கு அதுக்கான அனுமதி உண்டு.
அவையும் அடங்க உலகத்தோடு ஒட்ட என்றும் கல்விக்கு பயன் அறிவும் அறிவிற்கு பயன் ஒழுக்கமும் ஆகலின்.
நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது ஞாபகம் இருக்கும், கல்வி அறிவு ஒழுக்கம் அதுக்கு பிறகு அன்பு அது அருள் என்றது துறவு என்று சொன்னேன். அந்த வரிசை நாங்களாக கற்பனை பண்ணி சொன்னதல்ல, பரிமேலழகர் சொன்னது. இங்க சான்று இருக்குது.
கல்விக்கு பயன் அறிவும் அறிவிற்கு பயன் ஒழுக்கமும் ஆகலின் அவ்வொழுகுதலை கல்லாதார் பல கற்றும் அறிவிலாதார் என்றும் கூறினார். ஒழுகுதலை கற்றலாவது அடிப்படுதல்.
அடிப்படுதல் அடிப்படுதல் என்றால் ஒருவர் சென்ற அடியிலே நாங்களும் செல்லுதல், அதான் அடிப்படுதல். கணவன் அடிப்பட்டு இந்த மனைவி நடந்தாள் என்றால் கணவனுடைய வழிகாட்டுதலிலே நடந்தாள், அதான் கணவனிடம் அடிபட்டு அல்லது கணவன் அடிபட்டு என்றும் சொல்லக்கூடாது. அவன் வழியில் செல்லுதல் அடிபடுதல் என்ற சொல்லுக்கு உரைய பொருள் எழுதுகிறார். அடிப்படுதல்
ஒழுகுதலை கற்றலாவது அடிப்படுதல். இவை இரண்டு பாட்டானும் சொல்லானும் செயலானும் வரும் ஒழுக்கங்கள் எல்லாம் ஒருவாற்றான் தொகுத்து கூறப்பட்டன.
சொல்லாலும், திருப்பி வாசிங்க,
இவை இரண்டு பாட்டானும் சொல்லானும் செயலானும் வரும் ஒழுக்கங்கள் எல்லாம் ஒருவாற்றான் தொகுத்து கூறப்பட்டது.
அதாவது ஒழுக்கத்திலே சொல் செயல் ஆகியவற்றினுடைய ஒழுக்கம் எல்லாம் இங்கே தொகுத்து சொல்லப்பட்டு விட்டன. மன ஒழுக்கம் பின்னே கூறுவார், அதை நீங்கள் படிக்கலாம்.
மறுவாசிப்பு, குறள் 140. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார், உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலை கல்லாதார், பழக்கற்றும் அறிவிலாதார், பல நூல்களையும் கற்றாராயினும் அறிவிலாதார். உரை குறிப்பு, உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலாவது உயர்ந்தோர் பலரும் ஒழுகிய ஆற்றான் ஒழுகுதல். அறநூல் சொல்லியவற்றுள் இக்காலத்திற்கு இயலாதன ஒழிந்து சொல்லாதனவற்றுள் ஏற்பன கொண்டு வருதலான் அவையும் அடங்க உலகத்தோடு ஒட்ட என்றும் கல்விக்கு பயன் அறிவும் அறிவிற்கு பயன் ஒழுக்கமும் ஆகலின் அவ்வொழுகுதலை கல்லாதார் பழக்கற்றும் அறிவிலாதார் என்றும் கூறினார். ஒழுகுதலை கற்றலாவது அடிப்படுதல். இவை இரண்டு பாட்டானும் சொல்லானும் செயலானும் வரும் ஒழுக்கங்கள் எல்லாம் ஒருவாற்றான் தொகுத்து கூறப்பட்டன.
ஒருவாற்றான் என்றால் ஓரளவு தொகுத்து கூறப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு முடிவுரை சொல்லுகிறேன். சமூக வாழ்க்கை ஆரம்பித்து, இல்லற வாழ்க்கை ஆரம்பித்து சமூக வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து நன்றியறுதல் நடுவு நிலைமை பேணி, அந்த நடுவு நிலைமையினாலே அடக்கம் பெற்று மனமொழிமைகளை அடக்கி அடக்குகிற ஆற்றல் பெற்று ஒழுக்கம் கடைபிடிக்க ஒருவன் தலைப்படுகிறான். இதெல்லாம் எதுக்கு சார் பண்ண வேணும் என்று கேள்வி கேட்டால், சமூகத்துக்குள்ளே குற்றமில்லாதவனைத்தான் சமூகம் அங்கீகரிக்கும். இந்த அடக்கமும் ஒழுக்கமும் இருந்தால்தான் சமூக அங்கீகரிப்பு கிடைக்கும், உண்மை அன்பு லட்சணமாக விரியும். ஆகவே இனி வரப்போற அதிகாரங்களிலே திருவள்ளுவர் என்ன சொல்ல போகிறார் என்றால், இப்பொழுது ஒழுக்கமுடைமை அடக்கம் வந்துவிட்டது, ஒழுக்கம் வந்துவிட்டது, இனி வருகிற அதிகாரங்கள் மொத்தத்தையும் இப்படி பிரிக்கலாம். அதாவது மனக்குற்றம் இன்மை, அதற்கு ஒரு சில அடையாளமாக ஒரு சில அதிகாரங்கள். சொற்குற்றம் இன்மை, அதற்கு அடையாளமாக ஒரு சில அதிகாரங்கள். செயல்குற்றம் இன்மை, இதற்கு அடையாளமாக அதிகாரம். இது மூன்றையும் சொன்னால், இப்போ மனக்குற்றம் இல்லை, சொற்குற்றம் இல்லை, செயல்குற்றம் இல்லை என்று வந்துவிட்டால் அவன் சமூகத்துக்குள்ளே ஒரு பூரண மனிதன் ஆவான். அதற்கு பிறகு ரெண்டு அதிகாரம் சொல்லி அறத்துப்பாலை இல்லறத்தை முடிக்கிறார். அதையும் மெல்ல மெல்ல படிப்போம், நாளை அடுத்த அதிகாரத்துக்கு போவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.